டான் எஃப்எம் கேட்டுட்ருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பாட்டு போட்டி. என் பேர் ஆஷமேரா, நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர். என்கிட்ட முதல்ல வந்து நீங்கள் ஒரு 15 பாடல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்படி சூஸ் பண்ணுவேன், எங்கேருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு புரியலை. ஏன்னா வந்து என்னுடைய பாடல் கேட்கும் தன்மை வந்து ரொம்ப மூட் பேஸ்டாக இருக்கும். சடனாக வந்து ராஜா பாட்டு மட்டும் கேட்டுட்ருப்பேன், சடனாக வந்து அனிருத் கேட்பேன், இங்கிலீஷ் அது இது எக்கச்சக்கமாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு 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 மிக்ஸ் அது. ஸோ இதுலேருந்து நான் எப்படி ஒரு 15 பாட்டு நான் சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். ஏன்னா வந்து இசை வந்து என் கூடவே இருந்திருக்கு, ஃபுல்லாகவே நிறைய விஷயங்களில் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு, சந்தோஷம் துக்கம். இன்ஃபேக்ட் காக்கா காக்கா படத்தில் ஜோதிகா சொல்கிற மாதிரி என் சந்தோஷம் என் துக்கம் எல்லாத்தையும் இசை பார்த்துருக்கு. ஸோ வந்து ஒரு 15 பாடல்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறப்போ என் மனதிற்கு ரொம்ப க்ளோஸாக எனக்கு கதைகள் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு 15 பாடல் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ இந்த செஷன் அப்படி தான் இருக்கும். அடுத்த வர பாடல் என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுல ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்குது எனக்கு, அதனாலேயே ரேடியோ ரொம்ப பிடிக்கும். இந்த செஷனும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சூஸ் பண்ணுற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். எல்லாருக்கும் வந்து அவங்க பார்த்த முதல் படம் மனதில் ஈஸியாக பதிஞ்சிருக்கோம். அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறத கேள்வியும் பட்டிருக்கேன். பட் நீங்கள் கேட்ட முதல் பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இசைங்கிறது அவ்வளோ ஒன்றி போயிருக்கு. ஸோ டக்குன்னு வந்து அது எங்கே ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு கடினமான வேலை தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் இசைங்கிறது வரத்துக்கான முக்கியமான காரணம் எங்கள் அம்மா. அவங்க வந்து நிறைய பாட்டு கேட்பாங்க, நிறைய பாடுவாங்க. நான் வந்து கை குழந்தையாக இருக்கும்போது என்னை தூங்க வைக்கிறதுக்காக அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு தான் இது. தூளியில் இருக்கும்போது அதை இதை பாட்டு பாடிக்கிட்டே தான் ஆட்டுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோடய பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த பாட்டு கேட்டாலே நீ தூங்குறேன்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமும் இந்த பாட்டை அடிக்கடி அவங்க வீட்டில் பாடி நான் கேட்டிருக்கேன், அவங்க சமைக்கும்போதோ இல்லை வேலை செய்யும்போதோ. இந்த பாடல் கேட்கும்போது எனக்கு அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஃபீலிங் அது எப்போவுமே இந்த பாட்டு எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய முதல் இசை மெமரி உங்களுக்காக எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவோட மீரா படத்துலேருந்து காட்சி நிலை வரும் கீதம். என் வாழ்க்கையில் இசை வரத்துக்கான ஒரு முக்கிய காரணம் எங்கள் அம்மா அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நான் பாட்டு கற்றுக்கிறதுக்கும் அவங்க ஒரு முக்கிய காரணம். ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே என்னை ஒரு கிளாஸில் கொண்டு போய் சேர்த்து என்னை நிறைய பாடவும் ஊக்குவிச்சது வந்து அவங்க தான். ஆனால் வளரும்போது எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், யாராவது என்ன பாட சொல்லி கேட்டாங்கன்னா. ஒருவேளை நம்ம தப்பாக பாடிட்டோன்னா என்னாகும், நம்ம இன்னும் அவ்வளோ நல்லாலாம் பாடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் கொஞ்சம் வளர வளர தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, பாட்டு கேட்குறது எப்படி அவ்வளோ ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸோ பாடுறதும் ரொம்ப ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாருமே வந்து பாத்ரூமில் பாடுவோம், யார் கேட்குறாங்கன்னு பாடுறோம். மனசார ஆத்மார்த்தமாக அந்த இசையை உள்வாங்கி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தானே பாடுறோம். ஸ்ருதி சுத்தமாக பாடுறோமோ இல்லையோ, தாளம் தப்புதோ இல்லையோ, அந்த ஆத்மார்த்தமான உணர்வு இருந்தால் அதை விட அழகு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ வந்து நான் என்னுடைய தயக்கம் பயம் எல்லாத்தையும் தாண்டி முதன் முதல்ல வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண பாடல் வந்து இந்த பாடல். அதை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், கூட சேர்ந்து பாடுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ணிய பீதாம்பகன் படத்துலேருந்து இளங்காத்து வீசுதே. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பாட்டு போட்டி, நான் உங்கள் ஆஷா மீரா. இசைங்கிறது வந்து ஒரு தேடல் அப்படின்ட்டு சொல்லலாம், ஒரு பயணம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பாட்டு கேட்டுட்டோம், இவ்வளோ இசை கேட்டுட்டோம், போதும் அப்படின்ட்டு யாரும் நிறுத்துறதே கிடையாது. புதுசு புதுசாக நம்ம வந்து பிறந்ததுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இதை நம்ம வந்து தேடி போய் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவாக நம்மளை வந்து அடிக்கும், நம்ம வாழ்க்கையை போட்டு திருப்போம். அப்படி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கவர் பண்ண ஒரு பாட்டு தான் அடுத்த பாட்டு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ரீமிக்ஸ் கல்ச்சர் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சிது. அப்போது நான் வந்து டிஸ்கவர் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் தான் யோகிபி. யோகிபி அவருடைய பேண்ட் சேர்ந்து வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மடை திறந்து. அந்த பாட்டு கேட்ட உடனே என்ன புதுசாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அது வந்து அதோட ஒரிஜினல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அது இளையராஜா கம்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பாட்டை போய் கேட்டு அந்த பாட்டு மெய்சிலுக்க வச்சு என்னுடைய இசை மடையை வந்து அவங்க திறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் என்னை மைல்டாக ஜட்ஜ் பண்ணலாம், பட் உண்மை இதுதான். நம்மளுடைய இசை தேடல் வந்து என்றைக்குமே முடியறதில்லை அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து அதில் நிறைய இந்த மாதிரி சுவாரஸ்யமான டிஸ்கவரிஸும் நடக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா அவர்களின் மடை திறந்து. டிஸ்கவரி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், எப்படி இசை வந்து நம்மளை அறியாமலே நிறைய புதிய விஷயங்களை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துது அப்படின்னும், நிறைய புதிய இடங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து இசை மூலிமா நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கவிதை. என்ன தான் வந்து ஸ்கூலில் தமிழ் படித்தாலும் தமிழ் இலக்கியம் பெரிதாக வந்து ஸ்கூலுக்கு அப்பாற்பட்டு படித்ததில்லை. ஸோ வந்து என்னுடைய நாலெட்ஜ் அபவுட் தமிழ் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் இருந்துச்சு. பட் பாடல்கள் மூலிமா நிறைய கவிதைகள் கேட்க படிக்க ஆரம்பித்தேன். என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கவிதையை வந்து மெட்டோடு கேட்கும்போது அதோட சுவை இன்னும் பல மடங்கு அதிகமாகுது அப்படின்ட்டு நம்புகிறேன். அந்த வகையில் வந்து நான் கேட்ட ஒரு கவிதை அவளும் நானும், பாரதிதாசனுடைய கவிதை அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வந்தது. அந்த பாடல் கேட்ட உடனே வந்து சே என்ன எவ்வளோ இயல்பாக வந்து நீ என்னெல்லாம் ஒரு அங்கம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படின்ட்டு இருந்துச்சு. அவர் கொடுத்த உவமைகள், ஏன்னா வந்து காதல் அப்படின்னு சொன்னால் நிறைய உவமைகள் கொடுப்பாங்க. அதில் நிறைய வந்து நம்ம நிலாவை பற்றி கேட்டிருக்கோம், கடல் பற்றி கேட்டிருக்கோம், இந்த பாடல்லையும் அதெல்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு மொழியில் இருக்கிற சுவையாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூனோ தேனில் இருக்கிற இனிப்பாக இருக்கட்டும், உங்களோட தர்மமில் இருக்கிற யூனோ பயனாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதிய சில உவமைகள் ரொம்ப இயல்பான உவமைகளை வந்து கொடுத்துருப்பார். அதை கேட்ட உடனே வந்து அது அப்படியே நின்றுச்சு மைண்டில். ஸோ அந்த பாடல் இப்போது உங்களுக்காக. டிஸ்கவரி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், இசை எப்படி நம்மளை நிறைய இடத்துக்கு வந்து கூட்டி செலுத்து, நிறைய புது விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இசைக்கு இன்னொரு ஒரு அழகான தன்மை உண்டு, அது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்குன்னு நீங்கள் எது உங்களுடைய இடம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதை ஈஸியாக நினைவூட்டிடும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வேலை காரணமாக வெளிநாட்டு பயணம் ஒன்று செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வயதும் பெரிதாக கிடையாது, கம்மி தான். ஸோ எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தாண்டி தனியாக நம்ம எப்படி இதை செய்ய போகிறோம், இதை நம்மளால் ஒழுங்காக செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. அங்கே போய் இறங்கி அங்கே சுற்றி இருக்கிற மனிதர்கள் மொழி எல்லாமே புதுசு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் அந்த டைமில் நான் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு பாடல் அடுத்து வரும் பாடல், அந்த பாடல் கேட்கும்போது எனக்கு என்னுடைய இடம் ரொம்ப ஈஸியாக மைண்டுக்கு வந்துருச்சு. என்னை சுற்றி இருக்கிற சூழல் புதுசுங்கிறத நான் மறந்து ஒரு 5 நிமிடம் இந்த பாட்டு தரும் வீட்டில் நிம்மதியாக இருந்தேன். இந்த குவாரண்டைன் லாக்டவுன் இந்த பொழுதில் வந்து நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேருந்து பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா இந்த பாடல் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டின் நினைவையும் உங்களுக்கான இடத்தின் நினைவையும் தரும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஆத்தங்கர மரமே அரச மரையிலேயே உங்களுக்காக அடுத்த பாடல். எப்போவுமே நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கக்கூடிய பழக்கமுடைய ஒரு பர்சன் காலேஜ் டைம்லேருந்தே. அண்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே சீக்கிரம் தூங்கிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு 10-11 மணிக்கு தூங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு 1-2 மணி வரைக்கும் முடிச்சிட்ருப்பேன், புக்கு படிச்சிட்ருப்பேன், இல்லை வந்து ஏதாவது பாட்டு கேட்டுட்ருப்பேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த 2-3 மணி நேரம் வந்து என்னுடைய நேரமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அந்த தனிமை, அந்த அமைதி, இரவுக்கான அமைதி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இந்த டைமில் வந்து நான் நிறைய ரேடியோ கேட்பேன். ஏன்னா அப்போ வெறும் பழைய பாடல்கள் மட்டும் க்யூ பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து என்னோட இறாலேருந்து இல்லாத நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், மியூசிக் கம்போசர்ஸை வந்து நான் டிஸ்கவர் பண்ண டைம் வந்து இந்த டைம் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த அளவுக்கு நான் வந்து மூழ்கி போயிருக்கேன்னா, சம்டைம்ஸ் புக்கு படிச்சுட்டே பாட்டு கேட்டுகிட்டே வந்து எங்கள் வீட்டில் அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறப்போ நான் இன்னும் முழிச்சுட்டு இருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி சில ஃபன்னியான சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. செம்ம திட்டு வாங்குவேன், என்னை இப்படி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் ஸ்டில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மெமரி, நைட்டு உட்காந்து பாட்டு கேட்குறதும் புத்தகம் படிக்கிறதும். ஸோ அந்த மெமரிக்கான ஒரு ட்ரிபியூட்டாக வந்து அடுத்த பாடல் தனிமையிலே இனிமை காண முடியுமா. இசை எங்கேருந்து வருது அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? என்னடா கிங்கு படத்தில் வர வடிவேலு கிட்டே கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த படத்தில் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். இசை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் வந்து குடிக்கொண்டு இருக்கு. நம்ம வந்து அதை கேட்டு கேட்டு நிறைய உள் வாங்க வாங்க நார்மலான நிறைய விஷயங்கள் கூட நமக்கு ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஆஃபீஸில், என்னுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு பிரிண்டர் இருக்குது. மக்கள் மாதிரியே வந்து இயந்திரத்துக்கும் அதை நீங்கள் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அது கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணிக்கும். அது ஒரு சர்ட்டன் விதமாக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகும். உங்கள் வீட்லேயே இருந்திருக்கும், ரிமோட்னால் ஒரு 2 தட்டு தட்டணும், ஏசினால் வந்து ஒரு 5 நிமிஷம் அதை வந்து ஆன் பண்ணி விடணும், ஃபேன்னா ஒரு விதமான சத்தம் போடும். அந்த மாதிரி இந்த பிரிண்டர் வந்து ஒரு ஒரு வாட்டி நாங்கள் ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஒரு தாளம் போடும். அந்த தாளம் வந்து ஆசை அதிக வச்சு மனசை பறி கொடுத்து அந்த பாட்டோட கரெக்டாக அதே பீட், அதே தாளம் வந்து வரும். முதல் தடவை கேட்கும்போது லைட்டாக சிரிப்பு வந்துச்சு, செகண்ட் தடவைலேருந்து அந்த தாளத்துக்கு கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டோம். ஐ திங்க் வந்து தட்ஸ் ஹவு இசை வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக்குதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன மோமெண்ட்ஸில் வந்து படங்களில் எப்படி பிஜிஎம்ங்கிற மாதிரியோ நமக்கு வந்து நம்மளோட மைண்டும் நம்மளுடைய இசையில் இருக்கிற ஆர்வமும் நமக்குன்னு ஒரு பீஜியத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ அந்த மெமரியின் நினைவாக வந்து ஆசை அதிகம் வச்சு உங்களுக்காக. இசை வந்து ரொம்ப இமோஷ்னல் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடல், ஒரு இசை இருக்கும். அதை கேட்கும்போது நமக்கு மெய் சிலிர்த்து போய் நமக்கு தெரியாமலே வந்து கண்ணில் ஒரு சொட்டு நீர் வந்து ஓரமாக நிற்கும். அதுக்கு வந்து அந்த பாடல் அசோசியேட் ஆன கதைகளாக கூட இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு அந்த அந்த பாட்டை கேட்குற அந்த உணர்ச்சியாக கூட இருக்கலாம். அடுத்து வரப்போகிற இசை வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இசை தான். ஏன்னா வந்து இந்த படம் வந்து நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள், ஏதோ ஒரு நாள், ஒரு சண்டே வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்த்துட்டே இருக்கும்போது வந்த படம் ஜானி. அந்த படம் வந்து அந்த வயதில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு காதல் கதையாக வந்து பட்டுச்சு. இது எஸ்பெஷலி அதில் இளையராஜா கம்போஸ் பண்ணியிருக்கிற அந்த மியூசிக், அந்த படத்துலேயே வந்து பல வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து அது எந்த வேர்ஷன் கேட்டாலுமே வந்து அது கூஸ் ஃப்ளெஷ் தான். ஏன்னா அதில் ஒரு ஒரு இந்த கமல் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை மென் சோகம் அப்படின்னு வரு, அது வந்து இழைஞ்சு ஓடும் அப்படியே. நான் வந்து பல ஆண்டுகளாக வந்து அதை என் ரிங்டோனாக வச்சுருந்தேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அதை கேட்கும்போது கால் எடுக்கணுன்னே மனசு வராது, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு பிட் ஆஃப் மியூசிக். அந்த மெமரி இப்போது உங்களுக்காக ஜானி தீம் மியூசிக் கேட்டு ரசிங்க. காதல் பற்றி பேசும்போது கண்டிப்பாக பிரிவை பற்றியும் பேசணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து சினிமா இசையில் வந்து காதல் எவ்வளோ பெரிய ஒரு இமோஷனோ அதே அளவுக்கு பிரிவும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இமோஷன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜெனரேஷன். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் அவங்க இருந்த ஜெனரேஷன் அளவுக்கு நம்ம சீரியஸாக வந்து ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு அடுத்து வரும் ஜெனரேஷன்ஸில் 2K kids சொல்லுவோம் இல்லையா, அவங்கள அளவுக்கு நம்ம கேஷுவலாக வந்து ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்குறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. சம்வேர் இன் பிட்வீன், அதாவது ஒரு அந்த துணையின் தேவை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜெனரேஷன் தான் வந்து நாம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை வந்து ரொம்ப அழகாக வந்து உணர்த்திய பாடல் வந்து மாலை நேரம் 1001. அதில் வந்து சில வரிகள் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடித்த வரிகள். ஏன்னா, என் தேடல்கள் நீ இல்லை, உன் கனவுகள் நான் இல்லை, இருவழி பார்க்கையில் நம் முருகி நின்றால் என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம காதல் பற்றி பேசும்போது அதை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த பாட்டில் வந்து ஒரு பிரிவுக்கான மென்சோகமும், அந்த இழப்பை தாண்டி செகண்ட் சான்சஸ் அதுக்கான ஒரு ஆயத்தமும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு நினைவாக மாலை நேரம் அடுத்த பாடல் உங்களுக்காக. ஒரு பாட்டுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அந்த பாட்டு சொல்கிற கதை மட்டும் இல்லை, அது உருவான கதை மட்டும் இல்லை, அது உருவாக்குற கதைகள், உயிர் ஊட்டுற கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வரும் பாடலை வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் இந்த கதை படித்ததுக்கப்புறம் அந்த பாட்டை நான் கேட்கும்போது வரும் பார்வை, வரும் கோணம் கண்டிப்பாக வந்து மாறுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய விரும்பி கேட்டவள் அப்படிங்கிற கதை தான் அது. அந்த கதையில் வரும் கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபி ஸ்ரீனிவாஸோட விசிறி. அவங்க அவரோட குரலை வர்ணிக்கும் விதம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எல்லா குரலுக்கும் ஒரு வாசனை இருக்குது, நல்ல பாடகர்கள் பாடும்போது அதை நம்மளால் உணர முடியும். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர் பாடும்போது எனக்கு வந்து பால் பொங்குற வாசம் வருது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கலை, ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், இன்னொரு கலைஞனை எவ்வளவு வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கையா, அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டை கேட்டு எழுதுகிற சில வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு உணர்ச்சியை கேட்டு ஒரு கதையை கேட்டு கம்போஸ் பண்ணுற பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு உணர்வு ஒரு ஃபார்மை தேடி போகிறது தான் இல்லையா. அந்த வகையில் வந்து இந்த கதையை படித்ததுக்கப்புறம் எப்போவும் எப்போ எனக்கு வந்து இந்த பாட்டை கேட்டாலும் கூடவே வந்து பால் பொங்குற வாசமோ அது கொண்டு வர சந்தோஷமோ கண்டிப்பாக வரும். அந்த பாடல் கொடிமலர் படத்திலிருந்து MSV-யோட கம்போசிஷனில் மௌனமே பார்வையால் உங்களுக்காக. ஒவ்வொரு கலைஞனுக்கும் அவங்க ஒரு பெரிய வெகுமதியாக கன்சிடர் பண்ணுறது வந்து அவங்களோட கலை, அவங்களோட கிரியேஷன் வந்து மக்களை போய் சென்றடைகிறது தான். அது அவங்க சென்றடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அதை விட பெரிய ஒரு வெகுமதி வந்து எந்த கலைஞனுக்குமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற பாடல் சுமை தாங்கிய படத்தில் மயக்கமாக கலக்கமாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. வாலி அவர்கள் வந்து லிரிசிஸ்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த டைமில், விரக்தி அடைஞ்சு போய் ஊருக்கே போயிடலான்னு நினச்சிட்டு இருந்த டைமில் பிபிஎஸ் அவர்களை சந்தித்து நான் கிளம்ப போகிறேன்னு சொல்லும் சமயத்தில் வந்து பிபிஎஸ் வந்து இந்த பாட்டை அவருக்கு பாடி காமிக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாலி வந்து இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், எந்த அளவுக்கு ஆழமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார். இதை விட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனோ இல்லை இதை விட ஒரு பெரிய அக்னாலஜ்மெண்ட்டோ எந்த ஒரு கலைஞனுக்கும் கிடைக்குமா அப்படின்ட்டு தெரியல. அந்த பாட்டு வந்து நம்ம எல்லார் மனதிலையும் வந்து இதே அளவுக்கு ஒரு ஆழமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணின ஒரு பாடல். ஏன்னா வந்து தோல்வியும் சரி இல்லை வந்து விரக்தியே சரி எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு பயணம் இருக்குது. நம்ம வந்து தனியாக இல்லை, நம்ம ஃபேஸ் பண்ணுறதை விட நிறைய கஷ்டமான விஷயங்களை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தினமும் நினைவூட்டுற விதமாக வந்து இந்த பாடல் மற்றும் கண்ணதாசன் அவர்களோட வரிகள் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த உங்களுக்கான பாடல் சுமை தாங்கி படத்துலேருந்து மயக்கமா கலக்கமா. செகண்ட் சான்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக எனக்கு அதோடய அருமையை ரொம்ப உணர்த்திய ஒரு கலைஞனாக வந்து நான் ஏஆர் ரஹ்மானை பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய பாடல்கள்லாம் வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நிறைய விதங்களில் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பிடிக்காமல் போன பாடல்கள் வந்து பல நாள் கழித்து பல வருடங்கள் கழித்து நீங்கள் கேட்கும்போது ஸோ எப்படி நம்ம இதை மிஸ் பண்ணோம், க்யூட்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். அந்த வகையில் வந்து எனக்கு 20 உனக்கு 18 அப்படிங்கிற ஆல்பமில் வர பாடல்கள் எல்லாமே எனக்கு அப்படி தான் அமைஞ்சது. ஏன்னா பல வருடங்கள் கழித்து இப்போ அதை கேட்கும்போது நமக்கு காலேஜ் டைமில் இருந்த இன்னசென்ஸும் அந்த டைமில் இருந்த எனர்ஜியும் வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகப்படுத்துது. ஏன்னா அதனாலே வந்து அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு வந்து உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் அந்த மெமரிஸை நினச்சி பார்க்குற டைமில். ஸோ எனக்கு 20 உனக்கு 18லேருந்து அழகின அழகி அஸ்காவா உங்களுக்காக, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் வந்து உங்களோட காலேஜ் மெமரிஸ் ஞாபகம் வந்து ஒரு சின்ன சிரிப்பு உங்கள் உதட்டிலையும் இருக்கும்னு நம்புகிறேன். என்னடா இவ்வளோ நேரம் ஆழமாக பேசிகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு அழகின அழகே அஸ்காவா அப்படின்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இசையிலையும் சரி சினிமாலேயும் சரி அதுதான் அழகே. ஏன்னா எல்லா வகையான பாடல்களும் எல்லா வகையான படங்களும் நமக்கு ஒரு புதிய எனர்ஜியை வந்து கொடுக்கும். அந்த வகையில் அடுத்து வர போகிற பாட்டும் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு தான், நானூறு ரவுடி தான் படத்துலேருந்து அந்த படத்தோட டைட்டில் தீம் ட்ராக். விக்னேஷ் சிவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேஷுவலான கேட்சியான ஒரு லிரிசிஸ்ட், கமர்ஷியல் படங்களுக்கான மீட்டரை வந்து கரெக்டாக புரிஞ்சு எழுதக்கூடிய ஒருத்தர். ஒரு பாட்டில் வந்து அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் மட்டும் இல்லாமல் அந்த நாஸ்டால்ஜியா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து இந்த பாட்டு எழுதியிருப்பார். பாஷா போல மாசா எதுவும் செஞ்சதில்லை, ரங்கா போல ராங்கா எதுவும் நினச்சதில்லை, அதே மாதிரி தம் அடித்து மூஞ்சி மேலே ஊத மாட்டான், தண்ணி போட்டு தொல்லை எதுவும் பண்ண மாட்டேன், அதாவது இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு ஸ்டீரியோ டைப்பை எவ்வளோ அழகாக ஹியூமரஸாக உடைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ நானும் ரவுடிதான் படத்துலேருந்து நானும் ரவுடிதான் பாடல் உங்களுக்காக. இந்த பீரியட் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல, பட் எனக்கு கடந்த சில வருடங்களாகவே வந்து கேட்குற புது பாடல்கள் எதுவும் பெருசாக மனதில் ஒட்டாமல் அப்படியே போயிடுதோ அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது. அதுக்கு வந்து நம்ம காரணமாக, நம்ம டேஸ்ட் மாறிடுச்சோ அப்படிங்கிறது காரணமாக, இல்லை வர இசை காரணமாக அப்படின்ட்டு தெரியாமல் இருந்த ஒரு பீரியட். ஸோ இந்த டைமில் தான் நான் நிறைய வந்து தமிழ் இசையை தாண்டி, அதாவது தமிழ் சினிமா இசையை தாண்டி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய இண்டி மியூசிக் கேட்க ஆரம்பித்தேன். அண்ட் வந்து எப்போவுமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமா இசையை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கதையில் நம்ம ஒரு பாட்டை வந்து பொறுத்துறப்போ அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த கதாபாத்திரத்துக்கும் அந்த கதைக்கும் தேவையான பாட்டை தான் வைக்க முடியும். பட் இந்தி மியூசிக்கில் அந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாததுனால இன்னும் நிறைய கான்டெம்பரரியான விஷயங்களில் வந்து சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணம் தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த பயணத்தில் வந்து நான் டிஸ்கவர் பண்ண ஒரு பேண்டு தான் வந்து குரங்கன். அது வந்து கபேர் வாசுகி அண்ட் தென்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுருந்த பேண்டு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, பிராண்ட் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. பட் அவங்களுடைய பாடல் ஒன்று வசனம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடல் வந்து ரொம்பவே அழுத்தமான ஒரு பாடல். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க வந்து ரொம்ப அழகாகவே அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எஸ்பெஷலி ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது. நெஞ்சம் நிமிர்ந்து நேராக நின்று இதுதான் நான் என்று சொல்ல என்ன வெட்கமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா காலத்தில் வந்து இந்த வரி நமக்கு ரொம்பவே தேவை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம போடுறதோ இல்லை வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோ, ரொம்ப இமேஜ் கான்ஷியஸாக ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு வர சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எக்கானமியே வந்து உடஞ்சி விழுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் எனக்கு அந்த பாட்டிலேருந்து இன்னொரு வரியை ஞாபகப்படுத்துச்சு. உலகை வெட்டி அட்டை புட்டிக்குள் அடைக்க பார்ப்பது ஏன், நெஞ்சில் நியாயம் நிற்க சட்டம் நீதியை முறிப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து எனக்கு இந்த இவங்களோட இசையும் இந்த பாடலும் வந்து தூண்டுச்சு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் குரங்கனோட பாடல்கள் கேட்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க, அது வந்து நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு உங்களுக்காக வசனம். இந்த லிஸ்ட்டில் வந்து கடைசியான பாடல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையிலேருந்து ஒரு நாளில் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சாங். ஏன்னா வந்து அந்த வரிகளோட வேல்யூ வந்து எனக்கு இப்போவுமே வந்து மனசில் நிற்கிது. சில பாடல்கள் தான் நமக்கு வந்து எத்தனை காலமானாலும் வந்து அந்த வரிகள் அப்படியே மறக்காமல் மனதில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் ஒரு நாளில் வாழ்க்கையோட யதார்த்தத்தை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணுற ஒரு பாட்டு. ஒரு விஷயத்தை வந்து எப்படி கடந்து போகிறது அப்படின்ட்டு, எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு. இது எஸ்பெஷலி இப்போ இந்த குவாரண்டைன், கொரோனா பேண்டமிக் இதெல்லாம் தாண்டி எப்படி வரப்போகிறோம், வாட் வில் பி த நியூ நார்மல் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கிற டைமில், எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இங்கு பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வந்து எனக்கு அடிக்கடி மனசுக்கு வந்துட்டு போகும். நம்ம சமூகம், நம்ம இந்த உலகம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கு, நிறைய விஷயங்களை தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம், இதையும் தாண்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த லிஸ்ட்டை நான் இந்த பாட்டோட முடிக்கிறேன். ஏன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறது தான் வந்து அதை தாண்டி போகிற ஒரே விஷயமா இருக்கும். ஸோ அதை ஞாபகப்படுத்தும் வித மாதிரி ஒரு நாளில் புதுப்பேட்டையிலேருந்து. இந்த பாட்டோட என்னோட நேரம் வந்து முடிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பை வந்து தந்த டான் எஃப்எம்க்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரேடியோங்கிறது என்னோடய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மீடியம். அந்த மீடியமில் பாட்டு கேட்கும்போது பழைய நண்பர்களை சந்தித்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் மூலயமா, நான் சொன்ன சில விஷயங்கள் மூலயமா, இந்த பாடல்கள் மூலயமா உங்களுக்கு அந்த திருப்தி கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் வந்து இந்த பொழுது வந்து நிலையில்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் ஆல் கெட் பேக் டு நார்மல் அண்ட் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு அமையும்னு நான் நம்புகிறேன். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஹாவ் அ வெரி வெரி ப்ளசன்ட் நைட். தேங்க்யூ, பாய் பாய்.